நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை இன்று சந்தித்து பேசியுள்ள விஷயங்கள்.
நிதியோடு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட தொகை கைதிகள், ஆரம்பத்தில் ஒரு 32 பேர், அதை தொடர்ந்து இன்னும் ஒரு 30 பேர் விரைவில் சில பல நாட்களுக்குள் விடுதலை செய்யப்படுவார்கள்.
இலங்கை அரசின் புதிய பொருளாதார கொள்கையை பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ள செய்தியில் அது தொடர்பான கருத்துக்களும், ஆசியாவிலேயே இலங்கை தான் மிகவும் வளமான நாடு என்று பிரிட்டிஷ் ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள முடிவில் தொடர்பில் ஒரு பார்வை.
தெற்காசியாவிலேயே சனத்தொகை அதிகம் கூடிய நாடு இந்தியா. ஆகவே இந்தியா போன்ற சனத்தொகை கூடிய ஒரு நாட்டை சனத்தொகை குறைந்த இலங்கை போன்ற ஒரு நாட்டோடு ஏனைய குறிகாட்டுகளை அடிப்படையாக வைத்து பார்ப்பது அவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை.
இந்தியாவின் பிரபல எழுத்தாளர்களில் ஒருவரான அருந்ததி ராய் தனது அளிக்கப்பட்ட விருதை திருப்பிக் கொடுப்பதாக வந்துள்ள செய்திகள். இன்ன பிற தகவல்களை கேட்கலாம். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிரதீபன், புதிதசீலன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
கடந்த சனிக்கிழமை எகிப்தின் வான்பரப்பில் வைத்து ரஷ்ய விமானம் ஒன்றை குண்டு ஒன்றை வீழ்த்தியிருக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகம் என பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இந்த விமானத்தில் பயணித்த 224 பேரும் பலியாகியிருந்தனர். இந்த மதிப்பீடானது கிடைத்த அனைத்து உளவு தகவல்களையும் பரிசீலித்ததை அடிப்படையாக கொண்டது என பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்தார்.
I have every sympathy for the Egyptians because of course tourism is vitally important to their economy.
எகிப்திய வாசஸ்தலமான ஷாம் இல் ஷேக்கிற்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான பிரிட்டிஷ் விமான சேவைகள் அனைத்தையும் லண்டன் ஏற்கனவே நிறுத்திவிட்டது. தம்மிடம் இருப்பதாக கூறும் தகவல்களை பிரிட்டன் மாஸ்கோவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கவில்லை என்பது தமக்கு அதிர்ச்சி அளிப்பதாக ரஷ்ய வெளிநாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானத்தை குண்டு ஒன்றை வீழ்த்தியது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை என எகிப்தும் தெரிவித்துள்ளது. கேமரன் எகிப்து அதிபர் அப்துல் பட்டா அல் சிசியை லண்டனில் சந்திக்கிறார்.
இஸ்லாமிய அரசு என்ற அமைப்பின் போராளிகள் மற்றும் பிற ஜிஹாதி போராளிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தர பிரான்ஸ் தனது மிகப்பெரிய போர்க்கப்பலான சார்ஸ் தெகோல் கப்பலை அனுப்பியுள்ளது. 40 போர் விமானங்களை தாங்கி செல்லக்கூடிய இந்த கப்பல் இது பிரெஞ்சு போர் விமானங்கள் வான் தாக்குதல்களை நடத்த தேவைப்படும் நேரத்தை குறைக்கும் என்று பிரான்ஸ் அதிபரின் அலுவலகம் கூறுகிறது. இது அந்த பகுதியில் பிரான்சின் இருப்பை அதிகரிக்கவும் உதவும் என்றும் கூறியுள்ளார். ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய அரசு அமைப்பின் போராளிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த இந்த கப்பலில் உள்ள போர் விமானங்கள் பிப்ரவரியில் பயன்படுத்தப்பட்டன. செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜார்டன் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸை தளமாக கொண்ட பிரெஞ்சு போர் விமானங்கள் சிரியாவில் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன.
சிரியாவில் டமஸ்கஸுக்கும் அலப்போவிற்கும் இடையே உள்ள முக்கிய நெடுஞ்சாலையில் உள்ள நகரம் ஒன்றை கிளர்ச்சி குழுக்கள் கைப்பற்றியுள்ளதாக சிரியாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அலப்போவிற்கு செல்லும் வழியில் ஹமாவிற்கு வடக்கேயுள்ள மொரக்கை அவர்கள் பிடித்துள்ளதாக சிரிய செயற்பாட்டாளர்களும் கிளர்ச்சியாளர்களும் தாங்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை முன்னின்று நடத்தியதற்கு சிரியாவில் உள்ள அல்கைதாவுடன் தொடர்புடைய ஆதரவாளர்களான நுஸ்ரா முன்னணி மற்றொரு ஜிஹாதி குழுவான ஜூண்ட் அல் அவுசாவை வாழ்த்தியுள்ளது. இதனை இரண்டு குழுக்களுக்கும் இடையேயான நல்லிணக்கமாக அவர்கள் கொண்டாடியுள்ளனர். அண்மையில் வீழ்ச்சியடைந்த இவர்கள் வெற்றிப்படை என்று அறியப்பட்ட கிளர்ச்சி கூட்டணியை பலவீனப்படுத்தியிருந்தனர். அலப்போவிற்கான மாற்றுப்பாதையை தாம் மீள கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக புதன்கிழமை அரசாங்கப் படையினர் தெரிவித்திருந்தனர்.
மாலத்தீவு துணை அதிபர் அகமது அடீஃபை பதவியிலிருந்து அகற்ற நாடாளுமன்றம் வாக்களித்துள்ளது. புதன்கிழமையன்று அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த குற்றம் சாட்டி பதவி இறக்கும் வாக்கெடுப்பு வேகவேகமாக நடத்தப்பட்டது. கடந்த மாதம் அதிபர் அப்துல்லா யாமினின் படகு ஒன்றில் வெடிகுண்டு வெடித்த சம்பவம் தொடர்பாக துணை அதிபர் அடீஃப் மீது பெரும் தேசத்துரோக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அதிபரை கொல்ல முயன்றதை ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளார். மேலும் அவர் இன்னும் நீதிமன்றத்தில் இதுவரை விசாரணை செய்யப்படவில்லை.
அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் ஆஷ் கார்ட்டர் தெற்கு சீன கடலில் உள்ள கடலில் உள்ள அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் ஒன்றிற்கு சென்றுள்ளார். உரிமை தொடர்பான சர்ச்சைகள் உள்ள அந்த பகுதியில் சீனாவின் கட்டுமானங்கள் தொடர்பில் பதற்றம் நிலவுகிற ஒரு சூழலில் அவர் அங்கு சென்றுள்ளார். அந்த பகுதியில் அமெரிக்காவிற்குள்ள கடமையின் அடையாளமாகவே தமது பயணம் அமைவதாக அங்கு செல்ல முன்னதாக அவர் தெரிவித்திருந்தார்.
பாகிஸ்தான் நகரமான லாகூரில் இடிந்து விழுந்த தொழிற்சாலை ஒன்றில் 40-50 பேர் இன்னும் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சங்கள் நிலவி வருகின்றன. 100-க்கும் மேலானவர்கள் இடிபாடுகளிலிருந்து காப்பாற்றிய மீட்பு பணியாளர்கள் என்று கூறியுள்ளனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் தமிழ் அரசியல் பொதுவான கைதிகள் தொடர்பிலான விடுதலை சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து வந்திருக்கின்றது. அவர்கள் விரைவாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பல்தரப்பில் குரல்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இச்சூழலில் இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தர் இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோரை சந்தித்து உரையாடியுள்ளார். அவர்களுடன் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன என்று சம்பந்தர் அவர்களிடமே கேட்டேன்.
நானும் எனது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் ஏனைய அமைச்சர்களையும் சட்டமா அதிபருடைய அலுவலகத்தில் சேர்ந்த அதிகாரிகளையும் சந்தித்து தமிழ் கைதிகள் சம்பந்தமாக நாங்கள் பேசினோம். எமது நிலைப்பாட்டை நாங்கள் விளக்கினோம். அவர்களும் தங்களுடைய கருத்தினை சொன்னார்கள். விசேஷமாக சட்டமா அதிபருடைய அலுவலகத்தில் வந்த அதிகாரிகள் நிதியோடு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட தொகை கைதிகள் ஆரம்பத்தில் 32 பேர், அதைத் தொடர்ந்து இன்னும் 30 பேர் விரைவில் சில பல விடுதலை செய்யப்படுவார்கள். தற்பொழுது குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை பெற்றிருக்கின்ற கைதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஜனாதிபதி ஒரு மன்னிப்பை அளிக்க வேண்டும். இணையவர்கள் சம்பந்தமாக இதை தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டமா அதிபருடைய கவனத்தில் மேற்கொள்ளப்படாமல் ஒரு அமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து அந்த குழு இந்த கருமத்தை கையாளுவதாகவும் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. இணைய கைதிகளை பொறுத்தவரையில் அந்த குழுவும் விரைவில் நியமிக்கப்பட்டு இந்த சம்பந்தமாக தங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்கள் நான் நினைக்கின்றேன். கருவம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் என்னும் நாங்கள் இவற்றை நிறைவேற்றி வைக்க வேண்டும். ஆனால் ஓரளவுக்கு நீண்டகாலமாக சிறையில் இருந்த கைதிகளை பொறுத்தவரையில் ஒரு ஆரம்பமாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பாப்பம் எங்களுடைய முயற்சி தொடரும். அதைத் தொடர்ந்து நான் அந்த கூட்டம் முடிந்த பிறகு ஜனாதிபதியையும் சந்தித்து அவரிடமும் பேசி குற்றவாளியராக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற கைதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்து விடுதலை கொடுப்பதற்கு இதை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அவரும் தான் கொழும்பில் சில நாட்களுக்கு இருக்க மாட்டேன், திரும்பி வந்த பிறகு அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார்.
தமிழ் கைதிகள் விடுதலை விரைவாக நடைபெறக்கூடும் என்றால் ஏதாவது தேதிகள் கோடிட்டு காட்டினாரா பிரதமர்?
அநேகமாக ஆரம்ப நடவடிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை துவங்குகிறார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தர் இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோரை சந்தித்துள்ளது குறித்த தகவல்களை தந்தார். அடுத்ததாக, இலங்கை அரசின் புதிய பொருளாதார கொள்கையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். அதில் நாட்டில் வீட்டு வசதியை பெரிய அளவில் முன்னெடுப்பது, புதிதாக 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது ஆகியவைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக மலையக பகுதிகளில் இருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு லயன் வீடுகளுக்கு மாற்றாக அவர்கள் கௌரவமான வகையில் வாழ்வதற்கான வீட்டு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகளில் வசிக்கும் 30 லட்சம் பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அரசாங்கத்தின் பொருளாதார செயற்பாடுகள் சம்பந்தமாக இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே பிரதமர் விக்ரமசிங்கே இதனை அறிவித்தார். தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி பெரும் எண்ணிக்கையானோர் அரசாங்க காணிகளில் வசித்து வருவதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, நிரந்தர உறுதிப்பத்திரங்கள் இல்லாதமை காரணமாக அவர்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக 10 வருடங்களுக்கு மேல் அரச காணிகளில் வசித்து வரும் 30 லட்சம் பேருக்கு நிரந்தர காணி உறுதிப்பத்திரங்கள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். அதேபோன்று 10 வருடங்களுக்கு மேல் அரசாங்க வாடகை வீடு வீடுகளில் வசித்து வரும் மக்களுக்கு அந்த வீடுகளின் உரிமை பெற்றுக் கொடுக்கப்படும் என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, 10 வருடங்களுக்கு மேல் லைன் வீடுகளில் வசிக்கும் பெரும் தோட்டத்துறை மக்களுக்கு காணியுடன் கூடிய வீடொன்று கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நகர்ப்புறத்தில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்காக 500,000 வீடுகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, நாட்டின் ஏற்றுமதி வருமானம் பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். இதனை கட்டி எழுப்புவதற்கு எமது பொருளாதார கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, அடுத்த 8 ஆண்டுகளுக்குள் பாரிய பொருளாதார அபிவிருத்தியொன்றை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகளை முற்றாக நீக்கப்படும் என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க, சகல பல்கலைக்கழகங்களுக்கும் இலவச வைஃபை வசதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதே போன்று சகல பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கணனிகளை பெற்றுக் கொள்வதற்கு 3 வருடகால வட்டியில்லா கடன் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்த புதிய பொருளாதார கொள்கை சம்பந்தமாக கேட்டபோது கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ஏசி சந்திரபோஸ் இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தார்.
வீடுலா பிரச்சனையை எடுத்து பார்க்கின்ற பொழுது இப்படியான பல அறிக்கைகள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் சமர்ப்பிக்கப்பட்டுகின்றன. ஆனால் இது சம்பந்தமாக பெருமளவு முன்னேற்றங்கள் பெருந்தோட்டங்கள் இடம்பெறவில்லை என்பது யாவரும் அறிவோம். இதற்கு மிக முக்கியமான காரணம், பெருந்தோட்டங்கள் ஏனைய கிராமங்களில் வீடு அமைப்பு செய்வது போல நகரங்களில் வீடு அமைப்பு செய்வது போல பெருந்தோட்டங்கள் செய்யக்கூடியதாக இல்லை. பெருந்தோட்டங்களுக்கென விசேடமாக ஒரு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. பெருந்தோட்ட ஹவுசிங் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ற ஒரு அமைப்பினூடாகத்தான் இதனை மேற்கொள்ளலாமே ஒழிய ஒரு அமைச்சை ஸ்தாபித்தோ அல்லது பாராளுமன்றத்தை அறிக்கையை வெளியிட்டோ அல்லது வேறு வகையில் செயல்பட்டோ தோட்டங்களில் தொழிலாளர்களுக்கு வீடுகளை அமைக்க முடியாது என்பது எங்களது நீண்ட கால அனுபவமாகும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடு அமைக்க வேண்டும் என்றால் அங்கு இருக்கின்ற கட்டமைப்பில் அதனை சாத்தியமாக நிறைவேற்ற முடியாது. இதற்கு மேலாக பிரதமர் கூறுகின்றார், நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்படும், தொழில்நுட்ப விடயங்கள் விசாரிக்கப்படும், பாடசாலை கல்வி என்று பல்வேறு விடயங்களை முன்வைக்கின்றார். இவற்றுக்கு பெருமளவு செலவுகள் அதிகமாகும், சமூக நலநீட்டு செலவு. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிக சவாலாக இருப்பது சமூக நலநீட்டு செலவு என்பது யாவரும் அறிவார்கள். இந்த செலவினங்களை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றது கிடைக்கின்ற வருமானத்திலும் பார்க்க 3 மடங்கு அதிகமாக கடன் உலக நாடுகளில் வாங்கி இருக்கின்றோம். அவற்றை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கடமைகளும் இருக்கின்றோம். நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நாட்டில் கைத்தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க வேண்டும். கைத்தொழில் முயற்சிகள் உலக சந்தைகள் விற்பனை செய்யக்கூடிய, உலக தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய, உலக சூழலுக்கு பொருத்தமான தொழில்களை ஆரம்பித்து அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு சமூக நலநீட்டு வேலைகளை ஆரம்பிக்கலாமே ஒழிய இப்போது இருக்கின்ற வருவாய், இப்போது இருக்கின்ற நிலைமையில் இது இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும்.
கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ஏசி சந்திரபோஸ் இதேவேளை பிரதமரின் விசேட உரை இடம்பெற்ற போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் சிலர் இடைக்கிடையே தனது எதிர்ப்புகளை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். லண்டனை தலைமையகமாக கொண்ட லெகாட் இன்ஸ்டிடியூட் எனும் ஆய்வு நிறுவனம் வளமான வாழ்வு குறித்து தமது ஆண்டறிக்கையை வெளியிட்டுள்ளது. உலக அளவில் வளமான வாழ்வு எனும் அடிப்படையில் நாடுகளை அந்த நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது. அந்த பட்டியலின் முதல் இடத்தில் நார்வே உள்ளது. தெற்காசியாவை பொறுத்தவரை இலங்கையே வளமான வாழ்வு மிக்க நாடு என்று பட்டியல் கூறுகிறது. இது எந்த அளவுக்கு யதார்த்தமானது என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் டாக்டர் எம் கணேசமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன்.
சுபீட்சை சுட்டன் நாங்கள் சொல்லுகின்ற வளமான நாடுகளின் வரிசை என்று சொல்லுகின்ற சுட்டன் வந்து 8 குறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகிறது. பொருளாதாரம், முயற்சியாண்மை, ஆட்சி முறை, கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம், சமூக மூலதனம் ஆகிய 8 குறிகாட்டிகளை உபகுறிகாட்டிகளை அடிப்படையாக கொண்டு இந்த சுட்டன் கணிக்கப்படுகிறது. ஆனால் இந்த சுட்டன் கணிப்பீட்டின் போது எடுக்கப்படுகின்ற குறிகாட்டிகள் சராசரியான குறிகாட்டிகள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இப்ப இலங்கையிலே உதாரணமாக கல்வி, சுகாதாரம் போன்றவை நாடளாவிய ரீதியிலே முன்னேற்றகரமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் ஏனைய மற்ற குறிகாட்டிகளை பொறுத்த மட்டும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அதே போல பிரதேச ரீதியான வேறுபாடுகள் அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த சுட்டனை பொறுத்தவரையிலே இந்த பிரதேச ரீதியான வேறுபாடுகளையோ அல்லது கீழ்மட்டம் உயர்மட்டம் போன்ற சமூக மட்டங்களினுடைய வேறுபாடுகளையோ கவனத்தில் கொண்டதாக தெரியவில்லை. ஆகவே இது ஒரு சராசரியான ஒரு குறிகாட்டியாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும்.
டாக்டர் கணேசமூர்த்தி, அப்படி என்றால் தெற்காசியாவிலேயே இலங்கை தான் வளமான நாடு என்று அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையுடன் நீங்கள் உடன்படவில்லையா?
உடன்படவில்லை என்றல்ல, ஆனால் அதில் சொல்லப்படுகின்ற அந்த குறிகாட்டிகளை பொறுத்த மட்டிலே அவை அந்த நாடுகளை ஒப்பிடுகின்ற போது அந்த உள்ளார்ந்த வேறுபாடுகளை கருத்திலே கொள்ளவில்லை என்பதுதான் முக்கியமானது. எனவே இந்த குறிகாட்டியை நாங்கள் கவனத்திலே கொள்ளுகின்ற போது, அதாவது ஆய்வு செய்கின்ற போது, இந்த வேற்றுமையை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே தெற்காசியாவிலேயே சனத்தொகை அதிகம் கூடிய நாடு இந்தியா. ஆகவே இந்தியா போன்ற சனத்தொகை கூடிய ஒரு நாட்டை சனத்தொகை குறைந்த இலங்கை போன்ற ஒரு நாட்டோடு ஏனைய குறிகாட்டிகளை அடிப்படையாக வைத்து பார்ப்பது அவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. உதாரணமாக இப்படி பார்க்கலாம், நாங்கள் இலங்கையிலே ஒருவேளை உணவுக்காக ஒரு மனிதன் செலவிடுகின்ற தொகை, அதேவேளை இந்தியாவிலே ஒரு வேளை உணவுக்காக ஒரு மனிதன் செலவிடுகின்ற தொகை, இந்த ரெண்டு குறையிலே கணிசமான வேறுபாடு இருக்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்தியாவுடைய விலைகளை விட இருமடங்கு அதிகமான விலைகள் காணப்படுகின்றன. எனவே சராசரியாக ஒருவர் பெறுகின்ற வருமானத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இலங்கையிலே வாங்குகின்ற பொருட்களை விட இந்தியாவிலே அதிக பொருட்களை வாங்கலாம். ஆகவே பொருளாதார குறிகாட்டி என்ற அடிப்படையிலே தனி மனிதனுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாடுகளை வகைப்படுத்துகின்ற போது இந்த பிரச்சனை எழுகிறது. அதாவது பர்ச்சேசிங் பவர் என்று சொல்லுகின்ற இந்த கொள்வன சக்தியில் இருக்கின்ற வேறுபாடுகள் இதிலே கவனத்திலே கொள்ளப்படவில்லை.
தனி மனித சுதந்திரம், தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்பு, ஆட்சி நிர்வாகம், கல்வி, இதுல எதுலையுமே இலங்கையில சொல்லிக் கொள்கின்ற வகையில் திருப்திகரமாக இல்லை அப்படி என்பதுதான் உங்களை போன்ற பொருளாதார வல்லுநர்களின் ஆதங்கம் அல்லது விமர்சனமா?
சில குறிகாட்டிகளை பொறுத்த மட்டிலே அவ்வாறான ஒரு போக்கு காணப்படுகிறது. உதாரணமாக தனி மனித சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றிலே போதிய அளவு, குறிப்பாக பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே போதிய அளவு அடைவை இலங்கை பெறவில்லை. அதே வேளையிலே சமூக மூலதனம் என்ற அடிப்படையிலே இலங்கையினுடைய அந்த அடைவு திருப்திகரமாக இருப்பதாக படுகிறது. எனவே இந்த குறிகாட்டி என்ற அடிப்படையில் வருகிற போது இலங்கையினுடைய ரேங்கிங், அதாவது அந்த தராதரம் வந்து எல்லா குறிகாட்டிகளிலும் ஒரே மாதிரியானதாக இல்லை. சில குறிகாட்டிகளிலே மிக குறைந்த மட்ட அடைவுகளையே இலங்கை பதிவு செய்திருக்கிறது. உதாரணமாக இந்த பாதுகாப்பு என்ற விஷயத்திலும் தனி மனித சுதந்திரம் என்ற விதத்திலும் பார்க்கின்ற போது, கல்வி சுகாதாரம் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் கூட, முயற்சியாண்மை என்ற அடிப்படையில் பார்த்தால் கூட, அந்த அடைவுகள் சிலாகிக்கத்தக்க மட்டத்திலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஏனைய குறிகாட்டிகளை பொறுத்த மட்டிலே ஓரளவுக்கு இலங்கை சிறந்த அடைவுகளை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
இந்த அறிக்கையிலிருந்து இலங்கை அரசு ஏதாவது பாடம் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா?
குறிப்பாக இலங்கையிலே அந்த ரேங்கிங் அந்த தரப்படுத்தலிலே இலங்கை பின்தங்கி இருக்கின்ற துறைகளிலே அரசாங்கம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். குறிப்பாக பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே அந்த ரேங்கிங் குறைவாக இருக்கிறது. அதாவது இந்த பாதுகாப்புக்காக அதிக செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இந்த குறிகாட்டியிலே அந்த பாதுகாப்பு ரேங்க் வந்து மிக குறைந்த மட்டத்திலே இருக்கிறது. அதே போல சுகாதாரத்துக்கு, கல்விக்கு போன்றவற்றுக்கு அரசாங்கம் கூடுதலான நிதியை ஒதுக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல தொழில் முனைவு என்பதிலும் அரசாங்கம் மிக கூடிய ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். பொருளாதாரம் என்பது அதற்கு அடுத்தபடியாக வருகிறது. இந்த முக்கியமான துறைகளிலே இலங்கை அரசாங்கம் கட்டாயமாக கூடிய கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். இந்த குறிகாட்டி, இந்த அறிக்கை அதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கம் செயற்படுமாக இருந்தால் இந்த துறைகளிலே அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் டாக்டர் எம் கணேசமூர்த்தி. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் பல பிரபலங்கள் அரசால் தமக்கு வழங்கப்பட்ட விருதுகளை திருப்பி அளிப்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவ்வகையில் பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் உட்பட மேலும் 20 பேர் தமது விருதுகளை திருப்பி அளிப்பதாக இன்று தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் பாஜக ஆட்சியின் கீழ் நிலவுவதாக கூறப்படும் சகிப்பின்மை சூழலை கண்டித்து எழுத்தாளர்கள், கலைஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தமக்கு அளிக்கப்பட்ட விருதுகளை திரும்பத் தரும் போராட்டத்தில் திரையுலக கலைஞர்களும் குதித்துள்ளனர். இந்திய திரையுலகைச் சேர்ந்த 24 பிரமுகர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட தேசிய விருதுகளை திருப்பி அளிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றனர். இந்த பட்டியலில் புக்கர் விருது பெற்ற பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராயும் இணைந்துள்ளார். கடந்த 1988 வெளிவந்த இன் விச் ஆனி கிவ்ஸ் இட் தோஸ் ஒன்ஸ் என்ற ஆங்கில படத்துக்கு திரைக்கதை எழுதியதற்காக 1989 தனக்கு அளிக்கப்பட்ட அந்த விருதை அருந்ததி ராய் திரும்ப தருவதாக அறிவித்திருக்கிறார். விருதுகளை திரும்ப தர முடிவெடுத்துள்ள திரையுலக பிரமுகர்கள் பட்டியலில் சயித் மிர்சா, குந்தன் ஷா ஆகிய மூத்த திரை இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர் வீரேந்திர சைனி ஆகியோரும் அடங்குவர். பெருகி வரும் சகிப்புத்தன்மை ஏற்ற போக்கு மற்றும் மத்திய அரசு மக்களின் எதிர்ப்பு குரல்களுக்கு செவிசாய்க்காமல் புறக்கணிப்பது ஆகியவை முக்கிய காரணங்களாக இவர்களால் முன்வைக்கப்படுகின்றன. சாகித்ய அகாடமியின் விருது கடந்த 2005 வழங்கப்பட்ட போதே அதை ஏற்க மறுத்திருந்த அருந்ததி ராய் அதற்கு முன்பு பெற்றிருந்த தேசிய விருதை தற்போது திருப்பி அளிக்க முடிவெடுத்துள்ளார். இது தொடர்பாக இந்திய பத்திரிகை ஒன்றில் எழுதிய கட்டுரையில் அருந்ததி ராய், சகிப்பின்மைக்கு எதிரான போராட்டம் நடைபெற்று வரும் இந்த சூழலில் தேசிய விருதை திரும்ப அளிப்போர் பட்டியலில் சேர தான் பெற்ற ஒரு விருதை கண்டெடுக்க முடிந்தது மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். எனினும் விருதுகளை திரும்ப அளிக்கும் விவகாரம் தொடர்பில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டாளர்கள் பட்டியலில் என்னை சேர்த்து விடாதீர்கள் என்றும் அவர் கோரியுள்ளார். இது தொடர்பான விளக்கத்தில் அவர் கூறும்போது, 2005 மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பு வகித்த போதுதான் சாகித்ய அகாடமியின் விருதை ஏற்க மறுத்ததை சுட்டிக்காட்டினார். தான் ஏதோ தற்போதைய அரசால் ஊக்குவிக்கப்பட்டு வரும் சகிப்பின்மை அதிகரித்து வருவது கண்டு அதிர்ச்சி அடைந்ததாலேயே இந்த விருதை திரும்ப அளிக்கவில்லை என்று கூறும் அருந்ததி ராய், ஒருவரை பலர் சேர்ந்து அடித்துக் கொள்வது, துப்பாக்கியால் சுடுவது, தீ வைத்து கொள்வது, சக மனிதர்களை கும்பல் கும்பலாக கொலை செய்வது போன்றவை சகிப்பின்மை என்ற சொற்பிரயோகத்தின் கீழ் வராது என்றும் சாடினார். மேலும் நமக்கு என்ன நடக்கும் என்பது குறித்து முன்பே தகவல்கள் இருந்த நிலையில் இந்த அரசு பெரும்பான்மை ஆதரவுடன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பின்னர் நடந்த எது குறித்தும் தன்னால் அதிர்ச்சி அடைய முடியவில்லை என்றார் அருந்ததி ராய்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு இந்திய அரசு குடியுரிமை வழங்கும் நிலை விரைவில் ஏற்படலாம் என்று சென்னையில் நேற்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இந்தியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் M.K. நாராயணன் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்த நமது செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் தகவல்கள்.
இந்தியாவில் வசித்து வரும் இலங்கை தமிழ் அகதிகள் குறித்த இந்திய அரசின் கொள்கையில் தற்போது மாற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் விரைவில் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் என இந்தியாவின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் M.K. நாராயணன் தெரிவித்திருக்கிறார். அரசியல் மற்றும் பொது கொள்கைகளுக்கான தி இந்து மையம் நடத்திய கருத்தரங்கில் பேசிய நாராயணன் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த மையத்தின் சார்பில் இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளின் எதிர்காலம் குறித்த கருத்தரங்கம் சென்னை மியூசிக் அகாடமியில் நேற்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் இந்தியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் M.K. நாராயணன், ஈழ ஏதிலியர் மறுவாழ்வு அமைப்பைச் சேர்ந்த S.C. சந்திரஹாசன் ஆகியோர் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தனர். தமிழ்நாட்டில் உள்ள 100 மேற்பட்ட இலங்கை அகதிகளுக்கான முகாமில் சுமார் 66,000 இலங்கை தமிழ் அகதிகள் வசிக்கின்றனர். அரசிடம் பதிவு பெற்று முகாம்களுக்கு வெளியில் சுமார் 40,000 பேர் வரை வசிக்கின்றனர். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள சூழ்நிலையில் அவர்களின் எதிர்காலம் குறித்து முடிவெடுப்பதற்கு பொருத்தமான சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது என ஈழ ஏதிலியர் மறுவாழ்வு அமைப்பின் நிறுவனர் சந்திரஹாசன் கூறினார். ஈழ அகதிகளுக்காக தமிழ்நாட்டில் அளிக்கப்பட்டிருக்கும் வசதிகளை சுட்டிக்காட்டிய சந்திரஹாசன், தாங்கள் இலங்கைக்கு திரும்பிச் செல்ல வேண்டிய கடமை இருப்பதாக தெரிவித்தார்.
போக விருப்பம் இல்லை என்றது சம்பந்தப்பட்டவருடைய முடிவு, அதை யாரும் நாங்கள் தடுக்கக்கூடாது, அதை யாருமே கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் அதே நேரம் அங்கு நிலம் இருக்கின்றது, நிலம் இருக்கின்றது, நிலத்துக்காக போராடினோம், நிலத்தை விட்டுவிட்டு வந்தவர்கள் நிலத்தை போய் காமாந்து பண்ண வேண்டும். தனிப்பட்ட ஒருவருடைய முடிவு அவருடைய சொந்த விருப்ப பொறுத்தது. ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் வரக்கூடியவர்களை அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்து அவர்கள் திரும்புகின்றதை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
அகதிகளில் சுமார் 40,000 பட்டதாரிகள் இருப்பதாகவும், இலங்கையில் பெரும் எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் தேவைப்படும் நிலையில் இவர்கள் திரும்பிச் சென்றால் பலருக்கும் ஆசிரியர் பணி கிடைக்கலாம் என்றும் கூறினார். ஆனால் அகதிகள் திரும்பிச் செல்லும் போது தேவைப்படும் உதவிகளை இந்திய அரசு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கு பிறகு பேசிய இந்தியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் M.K. நாராயணன், அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குவதில்லை என்ற இந்திய அரசின் பார்வையில் தற்போது மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
It's not as if they are going to discriminate against the Sri Lankan.
ஆப்கானிஸ்தானிலிருந்து சீக்கியர்களும் பாகிஸ்தானிலிருந்து இந்துக்களும் வந்து விட்டதால் இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுகிறது என்று சொல்ல முடியாது. யாரெல்லாம் இந்திய குடியுரிமை பெற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அதனை வழங்குவது தொடர்பான சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே சற்று பொறுத்திருங்கள், வங்கதேசத்திலிருந்து வந்தவர்களுக்கும் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கும் குடியுரிமை வழங்கிவிட்டு இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் அதனை மறுக்கப் போவதில்லை. எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் சரி, இது தொடர்பாக மிக வேகமாக காரியங்கள் நடந்து
கொண்டிருக்கின்றன.
இந்நிகழ்ச்சி முடிவடைந்து M.K. நாராயணன் திரும்பிச் செல்லும் போதுதான் பிரபாகரன் என்ற நபரால் அவர் தாக்கப்பட்டார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவில் முதல் முறையாக திருநங்கை ஒருவர் உதவி காவல்துறை ஆய்வாளராக நியமிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்து கூடுதல் தகவல்களை தருகின்றார் ஜெயக்குமார்.
இந்தியாவின் முதல் திருநங்கை காவல்துறை அதிகாரி ஆகிறார் சேலத்தை சேர்ந்த கே பிரித்திகா யாஷினி. தமிழக காவல்துறையின் துணை ஆய்வாளராக அவரை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு பிறப்பித்துள்ள இது தொடர்பான உத்தரவில் திருநங்கையான பிரித்திகா யாஷினி காவல்துறையில் பணிபுரியும் தகுதி வாய்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் வரும் காலங்களில் காவல்துறை பணிக்கு விண்ணப்பிக்கும் மூன்றாவது பாலினத்தவர் கலந்து கொள்ள ஏதுவான தேர்ச்சி முறைகளை பின்பற்ற தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த பல மாதங்களாக பல்வேறு இடையூறுகளை சந்தித்த பிறகுதான் பிரித்திகா யாஷினிக்கு ஆதரவான இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த காவல்துறையின் பணிக்கான எழுத்து தேர்வில் கலந்து கொள்ளவும் கடந்த மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. தொடர்ந்தும் கூட ஒவ்வொரு கட்டங்களிலும் பல்வேறு இன்னல்களை சந்தித்ததாக அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று வெளியாகியுள்ள தீர்ப்புக்கு மாற்று பாலினத்தை சேர்ந்தவர்களின் கூட்டமைப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். திருநங்கைகளை மூன்றாவது பாலினமாக அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்களை கொண்டு வரும்படி இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த 2014 ஏப்ரல் மாதம் 15 என்று உத்தரவிட்டிருந்தது. இந்தியாவில் மூன்றாம் பாலினமாக அங்கீகரிக்கப்பட்ட திருநங்கைகளின் எண்ணிக்கை நாடளவில் 4.87 லட்சம் என மத்திய அரசு முதன் முறையாக கடந்த 2014 மே மாதத்தில் வெளியிட்டிருந்த கணக்கெடுப்பின் புள்ளி விவரங்களில்தான் தெரிவிக்கப்பட்டது. அவர்களில் தமிழகத்தில் வசிக்கும் 22,364 பேரில் 10,909 பேர் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களில் 11,455 பேரும் வசிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இந்தியாவின் குடிசை பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளிலேயே சென்னையில் உள்ள குழந்தைகள்தான் மிகவும் போஷாக்கின்மை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன என்று கிரை எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தியுள்ள ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகின்றார் சென்னையிலிருந்து முரளிதரன்.
சென்னையில் உள்ள குடிசை பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளில் 60% மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தன்னார்வ அமைப்பு ஒன்று மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தியா முழுவதும் குழந்தைகளின் உரிமைக்காக செயல்பட்டு வரும் கிரை அமைப்பு இந்தியாவின் பெருநகரங்களான தில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூர் ஆகிய நகரங்களில் குடிசை பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளின் உடல்நலம் குறித்த ஆய்வு ஒன்றை சமீபத்தில் மேற்கொண்டது. இந்த ஆய்வில் குடிசை பகுதிகளில் வசிக்கும் 1 முதல் 6 வயதுக்குட்பட்ட 1,250 குழந்தைகளிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவர்களுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து, தடுப்பூசி போன்ற விவரங்களும் இந்த குழந்தைகள் செல்லும் அங்கன்வாடி மையங்கள் குறித்த தகவல்களும் சேகரிக்கப்பட்டன. அதன்படி சென்னையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட குடிசை பகுதிகளில் வசிக்கும் 62.6% குழந்தைகள் எடை குறைவாக இருந்தன. அதே நேரத்தில் பெங்களூர் குடிசைவாழ் குழந்தைகளில் 33% எடை குறைவான குழந்தைகளாக இருந்தன. சென்னை குடிசை பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளில் 30% பதிவு செய்யப்படுவதில்லை என்றும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் மற்ற பெருநகரங்களோடு ஒப்பிடுகையில் சென்னை குடிசை பகுதிகளில் வசிக்கும் பெண்கள் தங்கள் குழந்தைகளை எந்த வயதில் குழந்தைகள் நல மையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை அறிந்து வைத்துள்ளனர். ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நகரங்களில் சென்னையில்தான் அங்கன்வாடி மையங்களுக்கு குழந்தைகளை அனுப்புவது அதிகம் என்றாலும் அவற்றின் நிலை மேம்பட வேண்டும் என்பதையே இந்த ஆய்வு முடிவு காட்டுவதாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய கிரை அமைப்பின் வளர்ச்சி தொடர்பான பிரிவின் மாநில தலைவர் அறிவழகன் ராயன் கூறினார்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 67% பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்க, குழந்தை அண்டர் வெயிட்டாக இருக்குது, அதாவது சத்து குறைவாகவும் எடை குறைவாகவும் இருக்குங்கிறது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படவே இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த அமைப்பு வந்து மக்களோட சேர்ந்து மக்களையும் முன்னெடுத்து உள்ளெடுத்து கொண்டு செல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஐசிடி சென்டர் அதே போல் அந்த சென்டரில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான சத்துணவுகள் வந்து அந்த ஒதுக்கீடு அரசனோட ஒதுக்கீடு அதிகரிக்கணும். அதே போல் குழந்தைகள் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மாலை வரை இருக்காங்க, 3 மணி வரை இருக்காங்க. காலையில் 8 மணிக்கெலாம் வந்து 3 மணி வரை 2 உணவு தான் கிடைக்குது. அது வந்து வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அப்படி சாப்பிடுமா, எவ்வளோ சாப்பிடும், அந்த மாதிரி ஒரு தனியாக உங்கள் அரசு துறையிலிருந்து நம்ம திட்டங்கள் வகுக்கும்போது, இந்த பாலிசிகளை வகுக்கும்போது மிக முக்கியமான பெருநகரங்களில் உள்ள குடிசைவாசி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு கவனிப்பு கண்டிப்பாக இருக்கணும்.
குழந்தைகளை பராமரிக்கும் அங்கன்வாடிகள் போதுமான அளவில் இல்லாததே இந்த பிரச்சினைக்கு முக்கியமான காரணம் என்கிறார் குழந்தைகள் உரிமைக்காக செயல்பட்டு வரும் தோழமை அமைப்பைச் சேர்ந்த தேவநேயன்.
1000 பேர் இருந்தா ஒரு அங்கன்வாடி இருக்கணும், 1000 மக்கள் தொகை இருந்தா. அப்படி பாத்தீங்கன்னா செம்மஞ்சேரியில் இருக்கிற 25 மக்கள் தொகை அப்படின்னா 25 இருக்கணும், அங்க இருக்கிறது 5 அங்கன்வாடி வச்சு என்ன சர்வீஸ் பண்ண முடியும்? அப்ப அங்க இருக்கிற ஆரம்பகால சுகாதார நிலையத்து முழு நேரம் 24 மணி நேரம் இயங்குறதுல. இதே மாதிரி கண்ணை நகரத்துக்கு 75000 மக்கள் தொகை பண்றாங்க, 75 இருக்கணும், அங்க இருக்கிறது 12. இப்ப எழில் நகர 16000 குடும்பம், 16000 குடும்பம் குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் 80 இருக்கணும், ஆனா அங்க இருக்கிறது 4. அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா அவுட் சைட்ல எடுத்தீங்கன்னா அங்க இருக்கு. அப்ப இந்த திட்டங்கள் அத்தனையும் முழுமையாக அடித்தள மக்களுக்கு சென்றடைய கூடாது என்ற அடிப்படையில் இருக்கிறதுனாலதான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இது எப்ப பாதிப்புறனா, இந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியாளாகும் போது நோய் எதிர்ப்புற்றவர்களாக இருப்பார்களா? கண்டிப்பா நோயுள்ளவர்களாக இருப்பாங்க. நோயுள்ளவர்கள் இருக்கணுமோ அப்படிங்கிற கவனி இவங்க திட்டத்தை செயல்படுத்தாம இருக்காங்களோன்னு கேள்வி எனக்கு வருது.
இந்தியாவில் தற்போது 13.8 கோடி குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்டவை. இவற்றில் பெருநகரங்களின் குடிசைகளில் வசிக்கும் குழந்தைகளே நகர்ப்புற வறுமையை பெரும் தாக்கத்துடன் எதிர்கொள்வதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன் தெரிவித்த தகவல்களை கேட்டீர்கள். அடுத்ததாக தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்றினை பார்ப்போம். இந்தியாவில் மிகவும் தேடப்பட்ட ஒரு நபராக அறியப்பட்ட சோட்டா ராஜன் இந்தோனேஷியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார். ராஜேந்திர சதாஷிவ் நிகால்ஜே என்று அறியப்படும் சோட்டா ராஜன் பாலியில் 10 நாட்களுக்கு முன்னர் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டார். ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கொடுத்த ஒரு துப்பின் பேரிலேயே அவர் பாலியில் தடுத்து வைக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவில் வேறொரு புனை பெயரில் சோட்டா ராஜன் வாழ்ந்து வந்திருந்தார். அவர் விரைவாக இந்தியா கொண்டு வரப்படுவார், வந்து மும்பை அல்லது டெல்லியில் போலீசாரால் விசாரிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.